من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ورسل كيلبيهل وندريكيذ أبا ذكري يسرك مانا بديهل ناغا بابا إن شاء الله. அதில் முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஜமாஅத்தில் இருந்து கொண்டு ஷிர்க் செய்துவிட்டு அவர் அதை உணர்ந்து தௌபா செய்து விட்டார், அவரை அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லது அவர் மறுபடியும் பைஅத் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த இணை வைப்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இணை வைப்பு அல்லாஹு தஆலா மன்னிக்காத ஒரு குற்றம். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான். வயகுஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத விஷயங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இந்த இணை வைப்பு இதுகளை பொறுத்தவரையில் கட்டாயம் ஒருவர் இதில் இருந்து விடுதலையாக இருக்கணும். அப்போ இந்த இணை வைப்புகள் தொடர்பாக, அதை கண்டிக்கக்கூடியது தொடர்பாக நிறைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ, ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான் அப்படின்றெல்லாம் அல்லாஹு தஆலா தெளிவாக இதை பற்றி சொல்கிறான். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் இந்த இணை வைப்பு முஸ்லீமுக்கு மத்தியில், முஸ்லீம்களுக்கு மத்தியில் வரக்கூடாது. அப்படி ஒரு கால் அவங்களுக்கு மத்தியில் அறியாமல் அல்லது தெரியாமல் ஒரு இணை வைப்பு வந்துருமாக இருந்தால், அவங்க சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அதை உணர்ந்து அவங்க தௌபா செஞ்சு மீண்டுறணும். அதில் வந்து அவங்க பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த தௌபா செய்து மீள்ற விஷயத்தை பொறுத்தவரையில் அவங்க கட்டாயம் பயஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை பொறுத்தவரையில் ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டாங்க. அவர் தாயத்து போட்டுட்டு வந்தார். அவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, இது செய்யாதீங்க இணை வைப்பு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உடனே அதை கலட்டி வீசிட்டார். அப்போ அவரை வந்து அதுக்குரிய தௌபாவை செஞ்சு மீண்டுட்டார். இப்போ அவரில் நீங்கள் பயஸ் செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கோரிக்கை முன்வைக்க இல்லை. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர் வந்து, அவங்கள ரெண்டு விதமான இணை வைப்புகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்கிறீங்க. அப்போ காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போ இப்படி ஒரு இணை வைப்பு உங்களில் காணப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இதை எல்லாரும் தவிந்து கொள்ளுங்க. இது போகிற யாராவது சரி சத்தியம் செய்கிறதாக இருந்தால் காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டினார். மாஷா அல்லாஹு வஷித்த அப்படின்னு சொல்லி உங்களோட தோழர்கள் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அல்லாஹ் நாடியது போன்றும் நீங்கள் நாடியது போன்றும் அப்படின்னு சொல்லி உங்களையும் அல்லாவையும் சேர்த்து நாடியது போன்று அப்படின்னு சொல்லி உங்களோட தோழர்கள் சொல்கிறாங்க. இதுவும் ஒரு இணை வைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டினார். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இந்த விஷயம் எங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதை வந்து சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இதுக்கு பிறகு யாரும் இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. அப்போ இந்த இணை வைப்பு சுட்டி காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களை வாங்க வந்து பைய செய்யுங்கன்ற ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்க இல்லை. அப்போ ஒரு முஸ்லீமில் அறியாமல் தெரியாமல் இந்த மாதிரியான ஷிர்க்குகள் வந்து சேருமாக இருந்தால் அவங்க வந்து அது சுட்டி காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் உணர்ந்து அவங்க தௌபா செஞ்சு மீண்டு கொண்டால் போதுமானது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு ஆளுக்கு நல்ல தெளிவாக தெரியும் இது இணை வைப்பு தான், இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் அது ஒரு ஆளை முஷ்ரிக்காக ஆக்கிவிட்டோன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அவரிடத்திலும் அந்த விஷயம் சுட்டி காட்டப்படும். இப்போ நீங்கள் இப்படி ஒரு வேலை ஒன்று செஞ்சிருக்கிறீங்க, இது இணை வைப்பு ஷிர்க் சம்பந்தமான வேலை அப்படின்னு சொல்லி அவள் உண்மையிலே நம்மளோட தவறு நான் இது பிறகு இதை செய்ய மாட்டேன் நான் தௌபா செஞ்சு மீள்றேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டால் அதுவும் போதுமானது. அந்த இடத்துலையும் நீங்கள் கட்டாயம் வந்து பைய செய்யணுன்ற ஒரு கட்டளை எங்களுக்கு சொல்ல இயலாது. ஒரு ஹதீஸ் ஒன்று நேரத்தோடு எங்களுக்கு மத்தியில் பயன்படுத்தப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் 20037வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது 20011வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, லா இக்பலுல்லாஹு மின் அஹதின் தௌபத்தன் அஷ்ரக பாத இஸ்லாமிஹி, யார் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இணை வைக்கிறாரோ அவருடைய தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று அகமதில் காணப்படுது. இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒரு சில தவறுகள் மறதிகள் ஏற்பட்டதுனால பிழையாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்போ இதனுடைய சரியான வடிவம் என்னன்னு சொல்லி சொன்னால் 20037வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இக்பலுல்லாஹு மின் முஷ்ரிக்கின் யுஷ்ரிகு பாதமா அஸ்லம அமலன், அதாவது எந்த ஒரு முஸ்லிமாவது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இணை வைப்பாராக இருந்தால் அவர் இணை வைத்ததற்கு பிறகு செய்யக்கூடிய அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி தான் அந்த செய்தி காணப்படுது. அப்போ இந்த செய்தி தான் ஆதாரபூர்வமான நம்பிக்கைக்குரிய செய்தியாக காணப்படுது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஷிர்க் வைத்தால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு வரக்கூடிய செய்தி நம்பிக்கைக்குரிய செய்தியாக இல்லை. அப்போ இந்த செய்தியை நம்பி ஒரு சில விஷயங்கள் எங்களில் சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் ஷிர்க் வச்சிட்டாருந்தால் அவர் கட்டாயம் வந்து பயஸ் செய்யணுன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அப்போ அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அவங்கள்ட்ட அந்த ஷிர்க்கை வந்து நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஒரு ஆள் இணை வச்சுட்டார் எங்களுக்கு நல்லா தெரியுது, அப்போ நாங்கள் அதை காண்றோம். அப்போ அவர்கிட்டத்தில் வந்து இந்த இது நீங்கள் செஞ்சது ஷிர்க்குங்கிறத நாங்கள் வந்து சுட்டி காட்டுவோம், உண்மையிலே என்னோட ஷிர்க்கு தான், இதுக்கு நான் தௌபா செஞ்சு மீள்றேன்னு சொல்லி அவர் அதை ஒத்துக்கொண்டு தான் தௌபா செய்வதாக அவர் தௌபா செஞ்சு மீண்டுட்டார்னா எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதாவது மனமுரண்டாக ஒரு தெளிவாக தெரிஞ்சும் ஒருவர் ஒரு இணை வைப்பில் ஈடுபட்டால், ஆனால் அதில் உள்ள இன்னொரு பாதிப்பு ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் மனமுரண்டாக இணை வைப்பில் ஈடுபட்டால் அவருடைய முன்னே எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். இது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். ஒரு ஆள் 40 வயசில் இருப்பார், 50 வயசில் இருப்பார், அவர் எக்கச்சக்கமான நன்மைகளை அவர் சேர்த்திருப்பார். அப்போ அவர் தெரிஞ்சு கொண்டும் இது இணை வைப்பு தான் தெரிஞ்சு கொண்டும் ஒரு இணை வைப்பில் ஒரு ஆள் ஈடுபடுவாராக இருந்தால் அவர் அமல் அப்படியே குளோஸ் ஆகிடும், அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் தௌபா செஞ்சு மீளுவாராக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் அதுக்கு பிறகும் தௌபா செஞ்சு மீள இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருடைய எந்த ஒரு அமலும் அதுக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் நல்லா நாங்கள் விலகி கொள்ளணும். ஒருவர் இணை வைக்கிறார், அவர் இணை வைக்கிற விஷயம் அவருக்கே தெரியாது, இது இணை வைப்புன்னு அவருக்கு தெரியாது, அவர் கூடும்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவரிடத்துல சுட்டி காட்டப்படுது, அவர் எனக்கு இப்போதான் தெரிய வருதுன்னு சொல்லி அவர் தௌபா செஞ்சு மீள்றார் என்றால் அவருக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது, அவருடைய அமல்கள் எல்லாம் அழியிற அந்த பிரச்சனை வராது. அதே நேரத்தில் ஒருவருக்கு நன்றாக தெரியும் இது இணை வைப்பு அப்படின்னு சொல்லி, அப்போ தெரிஞ்சதுக்கு பிறகும் அவர் அந்த இணை வைப்பில் ஈடுபடுவாராக இருந்தால் அவருக்கு சுட்டி காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஏற்றுக்கொண்டு தௌபா செஞ்சு மீண்டால் ஏற்கனவே அழிஞ்சாமல் அது அழிஞ்சது தான், அதை மீட்க இயலாது. இது பிறகு புதுசாக அவர் அமல் செய்ய ஆரம்பிக்கணும், அது ஒவ்வொன்றா எழுதப்பட ஆரம்பிக்கும், அமல்கள் நன்மைகள் எழுதப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகும் அவர் சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகும் தௌபா செஞ்சு மீள இல்லை என்றால் அவருடைய ஏனைய அதுக்கு பிறகு உள்ள அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இப்படி ஒரு ஆளில் இணை வைப்ப ஒரு ஆள் கண்டால் அப்போ அவர் என்ன செய்யலாம், அவர் அணுகி இப்படி ஒரு இணை வைப்பு உங்களில் காணப்படுது, இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரில் கேட்குறோம். அப்போ அவர் சொல்வார், உண்மையிலே தவறு தான், செய்தாண்ட தூண்டுகோளால் நான் இந்த ஒரு தவறை செஞ்சிட்டேன், நான் தௌபா செஞ்சு மீளறேன்னால் அப்போ நீங்கள் தௌபா செஞ்சு மீளுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷயத்தை விட வேண்டியதான். அவர் செய்யக்கூடிய விஷயம் பகிரங்கமாக அந்த இணை வைப்பு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த இடத்துல அவருடைய விஷயத்தை வந்து நாங்கள் தௌபா செஞ்சு மீள சொல்லணும். அதே போல் அது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அது பொதுவாக தெரியப்படுத்தப்படணும். இன்ன ஒரு சகோதரரில் இப்படி ஒரு இணை வைப்பு ஒன்று காணப்பட்டது, அவர் இப்போ தௌபா செஞ்சு மீண்டுட்டார் அப்படின்ற ஒரு தகவல் முஸ்லீம்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தப்படணும். ஏன் தெரியப்படுத்தப்படணும்னு சொல்லி சொன்னால் அங்கன சலாம் சொல்கிற பிரச்சனை இருக்குது. ஒரு முஷ்ரிக்குக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க இயலாது. அதே போல் அவர் திடீர்னு மௌத்தா போனால் அவருக்கு பாவ மன்னிப்பு கோர்ற விஷயம் தொழுவிக்கிற விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. ஒரு முஷ்ரிக்குக்கு தொழுகை நடத்த இயலாது, அவர் மௌத்தாகிட்டார்ன்னு சொல்லி சொன்னால் தொழுகை நடத்த இயலாது. அவள் இது வந்து பல முஸ்லீம்களுக்கு இவர் இணை வைப்பாளர்னு தெரிஞ்சிட்டுது. அவள் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவருடைய அந்த விடயம் மக்களுக்கு மத்தியில் இவரில் இப்படி ஒரு இணை வைப்பு காணப்பட்டது, அவர் தௌபா செஞ்சு மீண்டுட்டார்ன்ற ஒரு தகவல் தெரியப்படுத்தப்படணும். அதே நேரத்தில் இப்படி தெரிஞ்சு கொண்டே இணை வைக்கக்கூடியவங்க நல்லா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், உங்களோட அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதை அல்லாஹு தஆலா ஏனைய நபிமார்களுக்கும் இதே எச்சரிக்கை கொடுத்தான் இருக்கிறான். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே எச்சரிக்கை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். நீங்கள் இணை வைப்பிலே ஈடுபடுவீர்களேயானால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அல்லாஹு தஆலா தெளிவாகவே அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது ஒரு பெரிய ஒரு நஷ்டம். அப்ப அதாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு செய்தியில சொன்னாங்க, ஒரு ஆள் அசர் தொழுகைய வந்து மனமுரண்டாக விடுறார், அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் வந்து அவர் தொழாமல் பொடுபோக்காக அப்படி விடுறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னாங்க. அது என்ன உதாரணம், ஒருவர் திடீரென்று தன்னுடைய சொத்துகள் எல்லாத்தையும் இழந்துட்டார். அதே போல் அவர் குடும்பத்தில் உள்ள சகல உறுப்பினர்களையும் அவர் இழந்துட்டார். என்னமோ பெரிய ஒரு ஆபத்து ஒன்று வந்து அவரில் இருந்த சொத்துகள் எல்லாம் பெய்த்தது, அவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் காலி, ஒத்துருமே இல்லை. இவர் எப்படிப்பட்ட ஒரு நஷ்டவாளி, இவர் எப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை அடைவார். இதே போல தான் ஒருவர் மனமுரண்டாக அந்த தொழுகையை விடுறதுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னாங்க. அதே போல மனமுரண்டாக தெரிந்து கொண்டே ஒருவர் இணை வைப்பில் ஈடுபட்டால் அநியாயம் அவங்களோட எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். எத்தனையோ தொழுகைகளை தொழுதிருப்பாங்க, எத்தனையோ ரமலானில் நோன்பு பிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ அமல்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டிருப்பாங்க, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். எப்படி ஒரு தன்னுடைய ஒரு சொத்தை ஒரால் அப்படியே இழந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அவர் உழைச்சி சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாரோ அதே போன்ற ஒரு நிலைமை அவருக்கு உருவாகும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். இது எவ்வளவுதான் ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ ஒரு ஆள் சல்லி தந்து ஒரு ஆள் ஒரு இணை வைப்பில் ஈடுபட்டாலும் அவர் போன நன்மைகளுக்கு அது ஈடாகாது. இதை வந்து இணை வைப்பில் ஈடுபடக்கூடியவங்க நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இணை வைப்பினுடைய விஷயங்களை பொறுத்தது இதுதான். அப்போ அதில் இரகசியமாக இருந்தால் அவங்கள விஷயங்களை சுட்டி காட்டி அவங்க தௌபா செஞ்சு மீண்டுக்கிடுவாங்க. அதே நேரம் மக்களுக்கு மத்தியில் பரவலான ஒரு விஷயமாக இருந்தால் அவங்க தலைமைத்துவத்தினூடாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதுக்குரிய தௌபா செய்யுங்கள் அவர்கிட்ட சொல்லப்பட்டு அவர் தௌபா செய்வாராக இருந்தால் அவருடைய விஷயம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் தெரியப்படுத்தப்படும். அப்போ அதுக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் சலாம் சொல்ல விஷயமாக இருக்கலாம். அதே போல் அவருடைய ஏனைய முஸ்லீமுக்குரிய அந்த கடமைகளை செய்ததாக இருக்கலாம், அவங்க அதை செய்வாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களது பிள்ளைகள் ஜாஹிலிய பாடசாலைகளுக்கு போக விடுவது நிர்பந்தத்தில் அடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ ஏத்தாலை புத்தளம் போன்ற பகுதிகளில் அல்ஹம்துலில்லா சிரமத்துக்கு மத்தியிலேயாவது சரி இந்த பாடசாலைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதோ நாங்கள் இதை எப்படியாவது சரி செய்யணும், எப்படியாவது சரி இதை கொண்டு போகணும், இதை நாங்கள் கைவிட்டக்கூடாதுங்கிறது பல சவால்களுக்கு மத்தியில் போயிட்டு இருக்குது. பல பேர் கையை விரித்தாலும் அல்லாஹ்வுடைய சில உதவியின் காரணமாக அதை செய்யணுன்ற ஒரு விடாப்பிடியாக இருக்கிறதின் காரணமாக அது போயிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய கட்டாய கடமை இதுக்கு அவங்க முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டியது. அவங்க இதை விட்டு போட்டு ஒரு பிள்ளையான ஒரு வழியில் வந்து அவங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறது பொருத்தம் இல்லை. அதே நேரத்தில் வந்து வெளியில் இருக்கக்கூடியவங்களோட விஷயங்களை பொறுத்தவரையில் நாங்கள் நல்லா ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். கல்விங்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. கல்வி நாங்கள் கற்கலாம். ஒரு ஆளுக்கு என்ன கல்வி அவருக்கு தேவையோ எது பிரயோஜனம்னு அவர் கருதுகிறாரோ அந்த கல்வி அவர் தாராளமாக கற்கலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கல்வியை கற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள். அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் நடக்குமாக இருந்தால் அது தொடர்பாக தான் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அதென்ன மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்? உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது ஆசிரியர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்கள கண்டத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படியே எழும்பி நின்று மரியாதை செய்கிறது. இது வந்து ஒரு பாரதூரமான ஒரு குற்றம். அப்போ எந்த அளவுக்குண்டால் நாங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்துகளில் உள்ள ஒன்று ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு குற்றத்தில் இது கொண்டு போய் விடும். அப்போ இது வந்து ஒரு முறை ஒரு நாளைக்கு நடக்கிறதும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9 ஆசிரியர்கள் ஒரு வகுப்புக்கு வருவாங்களாக இருந்தால் 9 முறையும் அந்த பிழை நடக்கத்தான் செய்யும். அதுவும் இல்லாமல் அதில் நடக்கக்கூடிய இன்னொரு பிழை என்னன்னு சொல்லி சொன்னால் வாரவர் தான் சலாம் சொல்லிட்டு வரணும். இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவர் உள்ள நுழையக்கூடியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவர் வரணும். அதிலையும் அங்கே மார்க்கம் மாற்றப்படுது. என்ன, அவர் சும்மா வருவார், இருக்கக்கூடிய மாணவர்கள் எலும்பி நின்று அவருக்கு சலாம் சொல்லணும். அப்போ இது தெளிவாக மார்க்கத்தை மாற்றக்கூடிய செயல்பாடுகளில் உள்ளது. அப்போ இதுவும் நடக்குது. அதே போல் இன்னொரு வகையில் அந்த சலாம் மார்க்கத்துக்கு முரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் குறைவானவர்கள் தான் கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும். அப்போ ரெண்டு பேர் வராங்க, ஒரு பெரிய ஒரு சபை ஒன்று இருக்குதுன்னால் இந்த பெரிய சபையில் உள்ளவங்க அவங்களுக்கு சலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. குறைந்தவர்கள் தான் கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும். அப்போ ஒரு ஆள் வாராரு, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றால் இவர் தான் சலாம் சொல்லணுமே ஒழிய நிறைய பேர் சலாம் சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்க கூடாது. அவ இந்த விஷயங்கள்லையும் மார்க்கம் தெளிவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவ இது நடக்காம நாங்க பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது அந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை ஏனைய நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது கூட்டங்களாக இருக்கலாம், அவை இதுகள் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பிதாத் காணப்படுது. என்னன்னு சொல்லி சொன்னால் கிராத்து கொண்டு ஆரம்பிப்பாங்க, கிராத் ஓதுறதை கொண்டு ஆரம்பிப்பாங்க. இடையில மியூசிக் அது இது டான்ஸு நிறைய நடக்கும், கடைசியில் சலாவத்தை கொண்டு முடிப்பாங்க. இது பிதத்தான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதாக இருந்தால், ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அதுக்குரிய வழிமுறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அதை சொல்லி ஆரம்பிக்கலாம். யாயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், யாயுஹல் நாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுகளை சொல்லி ஒரு தேவைக்காக ஒரு கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய விதத்தில் ஆரம்பிக்கிறது. அதே நேரத்தில் முடிக்கிற நேரம் எப்படி முடிக்கணும்? சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானகல்லாஹும் விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுப் இலைக்ன்னு முடிக்கணும். ஆனால் எப்படி முடிக்கப்படுது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது சலவாத்து சொல்லி அந்த கூட்டம் முடிக்கப்படுது. அவை இதுவும் வந்து பிதாத் என்ற பட்டியலில் போய் சேரும். பிதாத்துங்கிறது தெளிவான இணைவைப்போடு சம்பந்தப்பட்டது. இதிலையும் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது உருவங்கள் வரையும்படி பிள்ளைகளை வலியுறுத்துறது. அதாவது பிள்ளைகளுக்கு தலை உள்ள அந்த உருவங்கள் இதுகளை வந்து வரைங்கன்னு சொல்லி, படிப்பு ரீதியாக வரைங்கன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறது. அப்போ இதுவும் பாரதூரமான ஒரு குற்றம். உருவம் அமைக்கிறது வந்து மறுமையினால் அல்லாஹு தாலா எப்படி சொல்லுவான், நீங்கள் அமைச்ச இந்த உருவத்துக்கு உயிர் கொடுங்க. அவரால் உயிர் கொடுக்க இயலார், உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர் அந்த நரகத்தில் இருப்பார் என்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. அப்போ அது சிறு பிள்ளைகள் சேவிக்கப்பட்டால் அதுக்குரிய அடிப்படை காரணமாக பெற்றோர் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் நிச்சயமாக பெற்றோருக்கு வரும். இதையும் அவங்க கவனமாக இருக்கும். அதே போல இசை, நடனங்கள், அந்நிய கலாச்சாரம் சார்ந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் காணப்படுது. அப்போ இதுகள் ஊடாக அந்த கல்வி தொடரப்படுமாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான ஒரு குற்றத்தில் போய் சேரும். அதுக்குரிய பங்கு பெற்றோருக்கும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் அவங்களுக்கு நிர்பந்தமா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். வெளியில் இருக்கக்கூடிய அவங்க முடியுமாக இருந்தால் அவங்க கல்வியை இந்த மாதிரியான ஹராம்கள், பிழைகள், இணை வைப்புகள் இல்லாத வகையில் அந்த கல்வியை கொடுக்கலாம். அவ அதில் தவறில்லை. ஒரு ஆளுக்கு அதை தவிர்க்க இயலாது, நிர்பந்தம்னால் அது அவங்க தான் நல்ல இடத்துல கனவு கொடுக்கணும். எங்களுக்கு இங்கே இருந்துட்டு அவங்களுக்கு நிர்பந்தம்ன்ற ஒரு தீர்ப்பை எங்களுக்கு சொல்ல இயலாது. அப்போ இந்த விஷயத்திலையும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இஸ்லாம் குற்றவியல் தண்டனைகள் ஹிலாஃபத் இல்லாத காலத்தில் எவ்வாறு நிறைவேற்றப்படும்? இஸ்லாத்தில் குற்றவியல் தண்டனைகள் ஹிலாஃபத் இல்லாத காலத்தில் எவ்வாறு நிறைவேற்றப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. குற்றவியல் தண்டனைகளை பொறுத்த வரையில் ஹிலாஃபத் இல்லாத காலத்தில் அது நிறைவேற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அது பெயரும். இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இங்கே எல்லாருக்கும் தெரியும், களவெடுத்தால் கைவற்றது, விபச்சாரத்தில் திருமணம் முடிக்காமல் ஈடுபட்டால் 100 கசேடி அடித்து அவங்கள ஒரு வருஷம் நாடு கடத்துறது, திருமணம் முடித்து அவங்க ஈடுபட்டால் அவங்கள கல்லெறிஞ்சு கொள்வது, இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த குற்றவியல் தண்டனைகள். அப்போ இந்த தண்டனைகள் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு குஃபுர் நாட்டில் எங்களால் நிறைவேற்ற இயலாது. என்றால் அப்படியான விஷயங்கள் செய்கிற நேரங்களில் நாட்டினுடைய சட்ட நடவடிக்கைகளுக்குள்ள நாங்கள் உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன முறைகளை கையாள்றது அப்படின்னா, அப்படி எந்த ஒரு முறையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. இஸ்லாத்தில் பொதுவாக ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு அமீருக்கு ஒரு உரிமை ஒன்று இருக்குது. ஒன்றில் இருந்து 10 அடிகளுக்குள்ள ஒரு ஆளுக்கு அடிக்கலாம், ஒரு அவங்க செய்யக்கூடிய அந்த குற்றங்களை பொறுத்து அவங்களுக்கு அடிக்கலாம், இப்படி ஒரு உரிமை ஒன்று இஸ்லாம் கொடுத்துருக்குது. அப்போ இது எது கூட இந்த காலத்தில் இந்த குஃப்ருடைய நாட்டில் எங்களால் செய்யலாது. ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், என்னென்றால் அவங்கள அதில் இருந்து கட்டுப்படுத்துறதுக்குரிய அந்த முயற்சிகளை செய்யலாம். அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு வரையில் அவங்க அதுக்குரிய கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைக்கிறாங்க இல்லைன்றால், அவங்களோட விஷயத்தில் இவங்களுடைய இவங்க ஜமாஅத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்ற ஒரு தீர்மானத்துக்கு வாரதை தவிர வேறு எந்த விதமான விஷயங்களும் எங்களால் செய்ய இயலாது. அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஒருவர் தனது மனைவிக்கு தெரியாமல் அந்நிய பெண்ணுடன் தொடர்பில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனைவிக்கு தெரிஞ்சாலும் இருக்க இயலாது, மனைவிக்கு தெரியாமலும் இருக்க இயலாது. ஒரு அந்நிய பெண்ணோட தொடர்பில் இருக்கிறத பொறுத்த வரையில் அது தெளிவாக மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது விபச்சாரத்தின் பால் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களில் உள்ளது. ஒருவருடைய மனைவி அனுமதி கொடுக்குறாங்க, நீங்கள் பரவாயில்லை மற்ற பெண்களோடு நீங்கள் தாராளமாக தொடர்பு வைங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்கண்டா கூட இவர் போகக்கூடாது. இவர் அல்லாஹ்வைத்தான் பயப்படுவார். பயப்பட்டு அவர் இந்த மாதிரியான பிழையான தொடர்புகள் எதையும் வைக்க இயலார். அப்போ பிழையான தொடர்புகள் வைக்கிற விஷயங்களை பொறுத்த வரையில் அது விபச்சாரத்தின் பால் கொண்டு போய்விடக்கூடிய விஷயங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸாஅ ஸபீலா, நீங்கள் விபச்சாரத்தின் பால் நெருங்காதீர்கள், அது மானக்கேடானதாகவும் ஒரு பிழையான ஒரு வழியாகவும் அது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவை விபச்சாரங்கிறது விபச்சாரம் செய்கிறது பற்றி அல்லாஹ் சொல்கிறத விட இது நெருங்கக்கூட வானாம் அப்படின்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். இந்த விபச்சாரத்துக்குரிய நெருக்கம் கூட ஒரு முஸ்லீமிடத்தில் வர இயலாது. அதே போல் அஹமது என்ற கிரந்தத்தில் வந்து 8843வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணோட ஒருவர் தொடர்பு வைக்கக்கூடிய விஷயங்களில் அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்கள் பார்க்கின்றன, வல்லிசான் யஸ்னி, இரண்டு கண்கள் பார்த்து அதன் மூலம் விபச்சாரம் செய்கின்றன, வல்லிசான் யஸ்னி, நாவு பேசி விபச்சாரம் செய்கிறது, வல் யதானி தஸ்னியான், அதே போல் இரண்டு கைகள் இதன் மூலமாக இப்படி தொடர்பு வைக்கிறதுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றன, வர் ரிஜாலு வர் ரிஜ்லானி தஸ்னியானி, அதே போல் இரண்டு கால்களும் விபச்சாரத்திலே ஈடுபடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அடிக்கிட்டு போனாங்க. அது சொன்னாங்க கடைசியில் யுஹக்கிகு தாலிகல் ஃபர்ஜ் அவ் யுகத்திபுஹு, இவர் கடைசியில் இவர் உண்மையான மிக பிழையான ஒரு விபச்சாரியா இல்லையாங்கிறது அவருடைய அந்த மர்மஸ்தானம்தான் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கைகளின் மூலமாக, கண்களின் மூலமாக, அதே போல் கால்களின் மூலமாக, எந்த வகையின் மூலமாகவும் ஒரு அந்நிய பெண்ணோட வந்து நாங்கள் எத்தகைய ஒரு தொடர்பையும் வைக்க இயலாது. அது தற்காலிகமாக அந்த உறுப்புகளினூடாக விபச்சாரம் செய்வதற்கு சமமான ஒரு குற்றம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சும் அதை செய்யவும் கூடாது, அதே போல் தெரியாமலும் செய்ய இயலாது. ஏண்டா வந்து இன்றைய நவீன தொலைபேசி இதுகளை பொறுத்த வரையில் ஒரு ஆண் ஒரு அந்நிய ஆணையும் ஒரு அந்நிய பெண்ணையும் அது தனிமையான ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகும். அப்போ ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருப்பார்களே ஆனால் மூன்றாவதாக ஷைத்தான் அவங்களோடு இருப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. அப்போ ஒருவர் தொலைபேசி மூலமாகவும் அந்த பெண் தொலைபேசியை வச்சு கொண்டும் ரெண்டு பேரும் வந்து தொடர்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது தொலைபேசி கதைக்கிறதாக இருக்கலாம், அதே போல எழுத்துகள் மூலமாக அனுப்புறதாக இருக்கலாம், அதே போல வீடியோக்கள் மூலமாக கதைக்கிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த அந்நிய பெண்ணோட தனிப்பட்ட ரீதியாக தொடர்பு கொள்வதாகவே அது அமையும். அது எதில் கொண்டு போய்விடும், ஷைத்தானுடைய அந்த தூண்டுகோலின் காரணமாக மிக பிழையான சில விஷயங்களின் பால் கொண்டு போய்விடும். அல்லாஹு தஆலா ஒருத்தரையும் பாதுகாக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரியான செயல்களில் வந்து அவங்க ஈடுபடக்கூடாது. கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது ஹராமான பொருள் ஜெலட்டின் என்றால் என்ன, இது எவ்வாறு இருக்கும், இதை எவ்வாறு நாம் தெளிவாக விளங்குவது, இதை விளக்கவும் விரிவாக விளக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஜெலட்டின் விஷயத்தை பொறுத்த வரையில் இது நிறைய பொருட்களில் வந்து கலக்கப்படுது, உணவு வகைகள் இதுகள் எல்லாம் கலக்கப்படுது. இப்போ இந்த ஜெலட்டின் எதன் மூலமாக தயாராகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், எலும்பு, மிருகங்களுடைய எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், அதே போல் அதனுடைய கொழுப்புகள், இந்த மாதிரியான அதாவது சதைக்கும் எலும்புக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிகளின் ஊடாக வந்து இந்த ஜெலட்டின் தயாரிக்கப்படுது. அவை இந்த ஜெலட்டின் விஷயத்தை பொறுத்த வரையில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் அதில் கவனிக்கணும். ஒன்று, பன்றியின் மூலமாக தயாரிக்கப்படுவது. இப்போ பன்றியின் மூலமாக தயாரிக்கப்படுற விஷயத்தை பொறுத்த வரையில் அது தெளிவான ஒரு ஹராம். ஏன்னா முஸ்லீம்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பன்றியை ஹராமாக்கி இருக்கிறான். அதில் எந்த ஒரு வஸ்துவும், அந்த பன்றி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் ஒரு முஸ்லீம் பயன்படுத்த இயலாது. சில ஜெலட்டின்கள் வந்து மாடுகளின் மூலமாகவும் தயாரிக்கப்படுது. அந்த மாடுகள் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரையில் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாடுகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் அறுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இஸ்லாம் எப்படி சொல்லுவது, பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தால் சாப்பிடலாம். அதே நேரத்தில் செத்த மாட்டினுடைய எந்த பொருளும் ஒரு முஸ்லீமுக்கு கூடாது. அதே போல் அறுக்காமல் அடித்து கொள்கிறாங்க கூடாது. அல்லது இயந்திரத்தின் மூலமாக அந்த மாட்டை ஏதோ ஒரு வகையில் கொன்று அதன் மூலமாக அந்த பொருட்களை எடுத்து அதன் மூலமாக ஜெலட்டின்களை தயாரிக்கிறாங்க என்றாலும் கூடாது. அவை இந்த மிருக இதுகளோடு சம்பந்தப்பட்ட இந்த ஜெலட்டின்களை பொறுத்த வரையில் அவை இதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அவை இதுகளில் ஒரு காலமும் நாங்கள் இது சம்பந்தப்பட்ட உணவுகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் உட்கொள்ள இயலாது. ஒன்று, அதில் பன்றி கலக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஹலாலான முறையில் அறுக்கப்படாத மிருகங்கள் கலக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஜெலட்டினுடைய குறியீடு உணவுப் பொருள்களில் வந்து E441. அவைதான் வந்து ஒரு பொருளில், ஒரு உணவு பதார்த்தத்தில் வந்து ஜெலட்டின் கலக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறதுக்குரிய அடையாளம், குறியீடு தான் E441 அல்லது INS 441. அப்போ இந்த இலக்கம் ஏதாவது ஒரு பொருளில் சேர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போ அது வந்து தெளிவாக ஜெலட்டின் கலக்கப்பட்டிருக்குதுங்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்வோம். இப்போ இந்த ஜெலட்டினில் ஒரே ஒரு வகை தாவரங்களின் ஊடாக தயாரிக்கப்படுது. அதாவது அகர், அகர்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது கடற்பாசியின் ஊடாக தயாரிக்கப்படுவது. அவை இந்த கடற்பாசியின் ஊடாக தயாரிக்கப்பட்டதுங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியுமாக இருந்தால் அதை நாங்கள் உட்கொள்ளலாம். ஏனைய மிருகங்களின் ஊடாக தயாரிக்கப்பட்ட இந்த ஜெலட்டின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் உட்கொள்ள இயலாது. அது உணவுகளில் வருது. அதே போல் யோகர்ட், அந்த குடிப்பானங்கள், அந்த குடிப்பானங்களுடைய அடர்த்திய கூற்றத்துக்காக நல்ல ஒரு பாணியை போல் நல்ல ஒரு செழுமையாக அது இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது சேர்க்கப்படுது. அப்போ இந்த வகையான உணவுகளை நாங்கள் அவதானிக்கணும். E441 என்ற குறியீடு இருந்து அதே போல அது வந்து தாவரங்கள் இந்த கடற்பாசியின் மூலமாக தயாரிக்கப்படாமலும் இருந்தால் அது ஒரு முஸ்லீம் உட்கொள்ள இயலாது. ஏன்னா அதில் பன்றி கொழு பன்றியோடு சம்பந்தப்பட்டது அல்லது ஹராமான முறையில் அறுக்கப்பட்ட அந்த அல்லது கொல்லப்பட்ட மிருகங்களுடைய அந்த இதுகள் கலந்து கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, அதை நாங்கள் உட்கொள்ள இயலாது. அவ்வளோதான் இன்றைய கேள்வி இது.